The following is a class on the Srimad Bhagavatam, 1st Canto, 3rd Chapter, text number 14, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on September 19th, 1972, in Los Angeles.
Pinvaram, Srimad Bhagavatam, Mudal Skandam, Mundravada Dhyayam, Padinangavada Slokatrikana, Upanasam Valangiyavar, தெய்வத்திரு அ ச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1972 வருடம் செப்டம்பர் 19 தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
Translation: O Brahmins, the ninth incarnation of the Lord, prayed for by the sages, was King Prithu, who cultivated the land to yield various produces, and for that reason the earth was beautiful and attractive.
மொழிபெயர்ப்பு. பிராமணர்களே, 9th அவதாரத்தில் பகவான் முனிவர்களின் பிரார்த்தனையால் ஓர் அரசனின் பிரித்துவின் உடலை ஏற்றார். அவர் அநேக விளைச்சல்களை உற்பத்தி செய்வதற்காக நிலத்தை உழுது பயிரிட்டார். அதனால் பூமி அழகாகவும் கவர்ச்சியாகவும் காணப்பட்டது.
So, his father's name was King Beno.
இது பிரித்து மகாராஜரை குறிக்கிறது. அவருடைய தந்தை வேண மன்னன்.
And his father's name was, I don't remember, perhaps Ango, like that.
அவருடைய தந்தையோட பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒருவேளை அங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான்.
So, the Beno's father married one woman. She was the daughter of death.
இந்த வேணனுடைய தந்தை ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணானவள் மரணத்தின் மகள்.
Means the family was not very good.
அப்படின்னா அது ஒரு நல்ல குடும்பம் அல்ல.
So as a result of this marriage, a son was born whose name was Bena, who came out to be first class rogue.
அந்த திருமணத்தின் விளைவு வேணான்ற பெயர்ல ஒரு மகன் பிறந்தான். அவன் பெரிய கொள்ளைக்காரனா இருந்தான்.
The father of Bena wanted to reform him in so many ways, but he could not.
வேணனின் தந்தை அவனை திருத்தறதுக்கு பல விதங்களில் முயற்சி செய்தும் அவரால் அது முடியல.
The son was not to be correct. So the father became disgusted and wondered, he left home without any knowledge of the family members or the officers and king left.
So அந்த மகனை திருத்தவே முடியல. அதனால தந்தை ரொம்ப வெறுத்து போயிட்டார். ஒரு நாள் குடும்பத்தில் இருக்க யாருக்குமே தெரியாம அல்லது ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாம அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பிட்டார்.
Then the great sages and brahmanas, because without king there was irregularities in the kingdom. Just like we have got experience, if there is no good government, strong government, the rogues, thieves, smugglers and so many other disrupting elements, they will grow.
Raja illadanaale rajyathile olungumurai seergade erpattathu. Ippa epdi namma inga anubhavapadramo, nalla oru arasangam, balamana arasangam illana kollakaranga thirudanga கடத்தல் பண்றவங்க எல்லாரும் எல்லாத்தையும் வந்து தொந்தரவு பண்றாங்க.
Because they are always existing, they find out the opportunity.
ஏன்னா அவங்க எப்பவுமே இருக்காங்க, ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க.
As soon as there is some revolution, political upset or mismanagement of the government, these undesirable elements, they come out.
ஏதாவது ஒரு புரட்சி நடந்தாலோ அல்லது அரசியலில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலோ ஒரு நிர்வாகம் சரியில்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி விரும்பத்தகாதவர்கள்லாம் வெளியில வந்துருவாங்க.
So, when the father of Bain Maharaj left home, the kingdom became unruly.
அதனால வேண மகாராஜருடைய தந்தை நாட்டை விட்டு போயிட்டதால இப்போ யாரும் ஆட்சி செய்யப்படாத ஒரு ராஜ்யமா இருக்கு.
Therefore, the sages and saintly persons, they asked the queen that your son, although he is worthless, so let him become king. There must be some king.
அதனால இந்த சாதுக்கள் எல்லாம் சேர்ந்து ராணி கிட்ட கேக்குறாங்க, உங்களுடைய மகன், உங்க மகன் நல்லவனா இல்லைன்னாலுமே மன்னர் ஆகட்டும், ஏன்னா யாராவது ஒருத்தர் ஆட்சி பண்ணிதான் ஆகணும்.
So this Bena was made king by the desire of the saintly person.
அதனால இந்த வேணனை சாதுக்களுடைய விருப்பத்தின் பேரில் மன்னன் ஆக்கப்பட்டான்.
The significance is that formerly the Brahmanas, the Kshatriyas, the Vaishyas, and the Shudras, these four departments, they must remain.
இதுல முக்கியத்துவம் என்னன்னா, முற்காலத்துல பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்ரர்கள் அப்படின்ற இந்த நான்கு பிரிவுகள் இருந்தாக வேண்டும் நிலை இருந்தது.
Varnasram, that must be maintained. Class, division.
Varnasramam என்ற இந்த பிரிவுகள் பராமரிக்கப்பட்டாகணும்.
So, the Brahmanas, this saintly person sages, they used to recommend that yes, this person is fit for becoming king.
அதனால இந்த பிராமணர்கள் சாதுக்கள் எல்லாம் இந்த நபர் மன்னர் ஆகிறதுக்கு பொருத்தமானவர் அப்படின்னு சொல்லி அவங்க பரிந்துரைப்பாங்க.
Then the coronation was celebrated.
அதன் பிறகு அந்த பட்டமளிப்பு விழா நடக்கும்.
They mean that the Kshatriyas were under the order of the Brahmanas.
அப்படின்னா க்ஷத்ரியர்கள் பிராமணர்களுடைய கட்டளைக்கு உட்பட்டு இருந்தாங்க.
So, when Bena became king, of course, the rogues and thieves, they were immediately subdued. Because the rogues and thieves, and here, the king is also a greater rogue. So, the smaller rogues were subdued immediately.
So, இப்போ வேணன் மன்னன் ஆன உடனே அங்கே இருந்த அந்த கொள்ளைக்காரங்க திருடங்கள்லாம் அடங்கி போயிட்டாங்க உடனடியாகவே. ஏன்னா இந்த மன்னனே பெரிய கொள்ளைக்காரன்றதால அவங்க இந்த சின்ன கொள்ளைக்காரங்க திருடங்கள்லாம் அடங்கிட்டாங்க.
That was one of the benefit because he was very strong and cruel.
அது அந்த நாட்டுக்கான பலனா இருந்தது. ஏன்னா ராஜா ரொம்பவும் பலமானவனாகவும் ரொம்ப கொடூரமானவனாகவும் இருந்ததால
immediately caught a rogue, he immediately cut off his head.
ஒரு கொள்ளைக்காரனை பிடிச்சாங்கன்னா உடனடியா அவன் தலையை வெட்டிடுவாங்க.
So they were subdued, but he himself is a rogue.
அதனால அவங்க எல்லாம் அடக்கப்பட்டாலுமே கூட இவனே ஒரு பெரிய கொள்ளைக்காரனா தான் இருந்தான்.
நூனங் மோதாங் தத்ரே, this is our experience. Might is right. If you are stronger, then you can subdue less strong.
அதுதான நம்மளுடைய அனுபவமும் கூட. வலிமையானவனே சரியானவன். நீங்க பலமானவங்களா இருந்தா பலம் குறைந்தவங்களை நீங்க கட்டுப்படுத்தலாம்.
But he became very much disturbing. He was atheist and he ordered that there is no God, I am God.
ஆனா அவனே பெரிய தொந்தரவை உண்டாக்கினான். அவன் ஒரு நாஸ்திகன், அவன் கடவுளே கிடையாது, நான் தான் கடவுள்னு கட்டளை இட்டான்.
So what I say, you have to abide the Brahmins where you cannot perform yagas. This is not required.
பிராமணர்களான நீங்கள்லாம் கூட நான் என்ன சொல்றேனோ அதை தான் கேட்கணும். நீங்கள்லாம் யஜ்யெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் தேவையில்லை.
In this way, he became too much disturbing.
இவ்விதமாக அவன் ரொம்ப தொந்தரவு உண்டாக்குனான்.
Then one day all the brahmanas and the sages, they came to give him instruction. My dear king, it is not your duty to stop all kinds of religious activities just like the communist government.
பிறகு ஒரு நாள் எல்லா பிராமணர்களும் சாதுக்களும் வந்து அவனுக்கு அறிவுரை கொடுத்தாங்க. எனது அருமை மன்னரே, நீங்க இந்த மாதிரி மத சடங்குகள் கடமைகள் எல்லாம் தடுத்து நிறுத்துறது உங்களுடைய கடமை அல்ல. இதெல்லாம் எப்படின்னா இப்ப இருக்கிற இந்த கம்யூனிச அரசாங்கம் மாதிரி.
Why you are trying to pacify God? I am God.
ஆனா யார் கேட்டாங்க? அவன் சொல்றான், இல்ல இல்ல, நீங்க ஏன் கடவுளை எல்லாம் திருப்தி படுத்த பாக்குறீங்க? நான் தானே கடவுள்.
You just act. If you are actually God conscious, then you act according to my order.
நீங்க உண்மையிலேயே இறை உணர்வு உள்ளவர்னா அப்ப என்னுடைய கட்டளைப்படி நீங்க செயல்படுங்க.
Sir, when the sages and brahmins became disgusted, he was killed by the brahmins, by their order, you see.
எப்ப இந்த சாதுக்கள் பிராமணர்கள் எல்லாம் ரொம்ப வெறுத்துட்டாங்களோ அப்போ இந்த பிராமணர்களுடைய கட்டளையின்படி அவன் கொல்லப்பட்டான்.
The brahmins were so strong, by simply cursing they could kill anyone.
பிராமணர்கள் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவர்களா இருந்தாங்கன்னா சாபம் விடுறதுனாலே ஒருத்தங்களை கொல்ல முடிஞ்சது அவங்களால.
So the bane was killed. Then again the rogues and thieves came out.
இப்ப வேண மன்னன் கொல்லப்பட்டாச்சு, மறுபடியும் இந்த கொள்ளைக்காரங்க திருடங்கள்லாம் வெளியில வந்துட்டாங்க.
Then from the body of bane they created two sons. One son was black.
பிறகு அந்த வேணமன்னனுடைய உடல்ல இருந்து ரெண்டு மகன்களை தோற்றுவிச்சாங்க. அதுல ஒருத்தன் கருப்பா இருந்தான்.
And he was ordered that you go to the forest.
நீ காட்டுக்கு போன்னு சொல்லி அவனுக்கு கட்டளையிடப்பட்டது.
Because they could know that he is their exact son of the father, Nishada.
Yena inda maganum thandaiye polave da endradha avangalala porindukolla mudinjathu. Nishada va irundhavan.
Nishada, he was sent to the forest.
Andha Nishadana kaattukku anuppitaanga.
And then the king Prithu was born.
பிறகு பிரித்து மகாராஜர் தோன்றினார்.
King Prithu, he is incarnation of power, incarnation of God. Saktave sabata.
பிரித்து மகாராஜர் இறைவனின் சக்தி அளிக்கப்பட்ட சக்தி ஆவேச அவதாரம் ஆவார்.
So he proved himself as a great king on this earth.
அவர் இந்த பூமியில தன்னை ஒரு பெரிய ராஜாவாக நிரூபித்துக் கொண்டார்.
He produced food grains profusely.
மிக தாராளமாக நிறைய உணவு தானியங்களை உணவுகளை உற்பத்தி செய்தார்.
That from the life of King Prithu we can understand, we are discussing that in the fourth canto, the life of Maharaj Prithu.
ஸ்ரீமத் பாகவதம் நான்காவது ஸ்கந்தத்திலிருந்து பிரித்து மகாராஜருடைய வாழ்க்கையை பற்றி நாம படிக்கிறோம். சோ பிரித்து மகாராஜருடைய வாழ்க்கையிலிருந்து இதெல்லாம் நாம புரிஞ்சு கொள்ளலாம்.
How good government can we maintain. Prithu Maharaj is the ideal king.
எப்படி ஒரு நல்ல அரசாங்கத்தை நாம பராமரிக்க முடியும் அப்படின்றதுக்கு பிரித்து மகாராஜர் மிகச்சிறந்த ஒரு ராஜாவா இருந்ததை நாம பார்க்கிறோம்.
He produced, he made arrangement. The heart was not producing sufficient food grains. So he attacked the heart that why you are not producing.
பூமி போதுமான அளவு உணவு தானியங்களை உற்பத்தி செய்யல, அதனால அவர் பூமி தாயவே தாக்கினார். ஏன் நீங்க வந்து போதுமான உணவு உற்பத்தி செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி.
The mother earth said that in, because the people have become demon and they are simply eating but they are not doing their duty. Therefore, I have minimized producing grain.
அப்போ பூமி தாய் சொன்னாங்க, மக்கள் எல்லாம் அசுரர்கள் ஆயிட்டதால அவங்க சும்மா சாப்பிட்டு இருக்காங்க, அவங்க கடமையை செய்ய மாட்டேங்கிறாங்க, அதனால தான் உணவு உற்பத்திகளை நான் குறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க.
This is to be very important.
இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது.
That the earth can produce any amount of food grains. There is no question of overpopulation.
பூமி ஆனது எவ்வளவு உணவு தானியங்கள் வேண்டுமானாலும் உற்பத்தி செய்ய முடியும், மக்கள் தொகை பெருக்கம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது.
There is no question of food.
மக்கள் தொகை பெருக்கம்ன்றதே கிடையாது.
Because everyone is being fed by the mercy of God. Ego mohanang vidudhati kama. God is giving everyone the food stuff.
Yena ellarume kadavuludaiya karunaiyala unavalikapadranga. Eko bhaganam yo vidudhati kaman. Kadavul ellarukkumana unava kodukkar.
I have several times explained in this class that nobody has got any food problem.
Inda vagupila na palamura vilakkirken. யாருக்குமே எந்த உணவு பிரச்சனையுமே இருந்தது கிடையாது.
Simply the so-called civilized advanced in science, these people have got problems of food grain.
இந்த பெயரளவிலான நாகரிகம் அடைந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த மக்களுக்கு தான் உணவு பிரச்சனை இருக்கு.
Otherwise, there are millions of elephants, they are eating very nicely.
அப்படி இல்லைன்னா கோடிக்கணக்கான யானைகள் ரொம்ப நல்லா உணவு சாப்பிட்டு இருக்கு.
There are ants, there are elephants, there are tigers, there are monkeys, there are trees, so many. 8,400,000 forms of body.
எறும்புகள் இருக்கு, யானைகள் இருக்கு, புலிகள் இருக்கு, குரங்குகள் இருக்கு, இந்த மாதிரி 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்கு.
How they are eating? Unless they are eating,
எப்படி அவங்க எல்லாம் சாப்பிடுது? அவங்க எல்லாம் சாப்பிடாம எப்படி வாழ முடியும்?
We kill animals, but the animals do not come to the come to us that we are starving, give us food. Never.
நம்ம தான் மிருகத்தை கொல்றோம். மிருகங்கள் என்னைக்குமே நாங்க பட்டினி கிடைக்கிறோம், எங்களுக்கு உணவு கொடுங்கன்னு நம்மளை தேடி வந்ததில்லை.
By nature, there is arrangement, food stuff, the cows, the other animals, they're eating grass.
இயற்கையின் ஏற்பாட்டின்படி பசுக்கள் மற்ற மிருகங்கள்லாம் கூட புல்லை சாப்பிடுது.
There is profuse growth of grass. So, they are not eating your nice food stuff. சந்தேஷ் ரசகுல்லா.
நிறைய பொருட்கள் விளையுது, அவைகள் உங்களுடைய சந்தேஷ் ரசகுல்லா மாதிரியான நல்ல உணவுகளை வந்து சாப்பிடுறது இல்லை.
You are making சந்தேஷ் ரசகுல்லா from the milk which they deliver.
ஆனா அவைகள் கொடுக்கிற பாலை வச்சு தான் நீங்க சந்தேஷ் ரசகுல்லா போன்ற நல்ல உணவுகளை எல்லாம் செய்யறீங்க.
They are eating grass. And delivering you nice foodstuff, milk.
அவைகள் சாப்பிட்றது என்னவோ புல்லுதான், ஆனால் உங்களுக்கு ரொம்ப நல்ல உணவான பாலை கொடுக்குது.
And from the milk you can make hundreds and thousands of nice nutritious full of vitamin food stuff.
அந்த பாலில் இருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரொம்ப நல்ல ஊட்டச்சத்து மிக்க நல்ல விட்டமின் நிறைந்த நிறைய உணவுகளை நீங்க உருவாக்கலாம்.
But no, we are so full that instead of utilizing the milk, we are utilizing the blood.
ஆனா மாட்டேன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்ம முட்டாளா இருக்கோம்னா, பாலை உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம ரத்தத்தை உபயோகிக்கிறோம்.
These rascals, the scientists, they do not know that milk is nothing but transformation of the blood.
இந்த அயோக்கிய விஞ்ஞானிகளுக்கு ரத்தம் தான் பாலாக ஒரு மாதிரி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல.
That's everyone knows. So if you want to, that is nature's way, by God's will, that a cow gives 40 pounds, 50 pounds milk daily, but it does not drink.
அது எல்லாருக்குமே தெரியும், இயற்கையின் வழி கடவுளுடைய விருப்பத்தின்படி ஒரு பசு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் 25 லிட்டர் பால் கொடுக்குது, ஆனா அது எல்லாத்தையும் அது குடிக்கிறது இல்ல.
Although it is her milk, no, it gives you human society. You take.
அதுவோட பாலாக இருந்தாலுமே கூட அது மனித சமுதாயத்துக்காக கொடுக்குது, நீங்க எடுத்துக்கோங்க என்று சொல்லுது.
But don't kill me. Let me live. I am eating only grass.
ஆனா என்ன கொல்லாதீங்க, நான் வாழணும், நான் வெறும் புல்லு தான் சாப்பிடுறேன்.
You see, and the civilized men killing them, and they want peace. Just see the fun.
பாருங்க, நாகரிகமடைஞ்ச மனுஷன் அதை கொல்றான், அவன் அமைதி வேணும்னு கேக்குறான். பாருங்க எவ்வளவு கேலியான ஒரு விஷயம்.
Without touching your food stuff, the cow is eating the grass which is given by God, immense grass, and they are giving you the finest food stuff, milk.
கடவுள் கொடுத்த அளவில்லாத புல்லை சாப்பிட்டு உங்க உணவை தொடாமையே இருக்கிறதுலே ரொம்ப ஊட்டச்சத்து மிக்க நல்ல உணவை அது உங்களுக்கு கொடுக்குது, பாலை கொடுக்குது.
Just after your birth, you have only to drink milk. Either mother's milk. Now nowadays mother do not supply milk. That is also to be supplied by the cow.
நீங்க பிறந்த உடனே உங்களுக்கு இருக்கிற ஒரே உணவு பால் தான், தாய்ப்பாலா இருக்கணும், அல்லது தாய்ப்பால் இன்னைக்கு கொடுக்கறதே கிடையாது, அதுவும் கூட பசுவோட பால் தான் இன்னைக்கு கொடுக்கறாங்க.
So from the very beginning of my life, I am subsisting by the food stuff given by mother, cow, and when I am grown up, I kill.
So வாழ்க்கையோட ஆரம்பத்திலிருந்து இந்த பசு மாதா கொடுக்கிற பாலை வச்சுதான் நான் வாழ்ந்து வளர்றேன், வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் அதை கொல்றேன்.
This is my gratitude.
இதுதான் என்னுடைய நன்றி கடன்.
Just see, and they are called civilized.
பாருங்க, இவங்க தான் நாகரிகம் அடைஞ்சவங்களாம்.
Less than lowest animal, Naradhama. They are called Naradhama. Lowest of the mankind.
மிருகத்தை விட கீழானவங்க நராதமா, மனிதர்களில் கடை நிலையில் இருக்கிறவங்க நராதமான்னு சொல்லப்படுறாங்க.
Those who are killing cows, maintaining slaughterhouse, they are lowest of the mankind. They are not human being.
பசுவை கொன்னு கசாப்பு கடை நடத்திட்டு இருக்கிறவங்க மனிதர்களிலேயே கடை நிலையில இருக்கிறவங்க, அவங்க மனிதர்களே கிடையாது.
Less than animal. They have no gratitude.
மிருகத்தை விட கீழானவங்க, நன்றியே இல்லாதவர்கள்.
So, the idea is that there is no food problem. That as the Mother Earth said to King Prithu, that I am restricting.
கருத்து என்னன்னா, உணவு பிரச்சனையே கிடையாது. அதுதான் பூமி தாய் பிரித்த மன்னர்கிட்ட சொல்றாங்க, நான் கட்டுப்படுத்திருக்கேன்.
So the more you become sinful, the food supply will be stopped. This is the law.
எந்த அளவுக்கு நீங்க அதிகம் பாவம் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உணவு உற்பத்தி நிறுத்தப்படும். இதுதான் இயற்கையின் சட்டம்.
At the end, there will be no food grains at the end of Kali Yuga. That is stated in the Srimad Bhagavatam.
Kali Yugathoda irudhiyil உணவு தானியமே இருக்காது. அதுவும் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
There will be no food grain, no fruits, no milk, no sugar.
உணவு தானியங்கள் இருக்காது, பால் இருக்காது, சர்க்கரை இருக்காது, பழங்கள் இருக்காது.
You have to live on flesh and blood. At that time, being hungry, you will kill your own children and eat flesh and blood. That day is waiting.
ரத்தமும் சதையும் சாப்பிட்டு தான் நீங்க வாழணும். அந்த சமயத்தில் நீங்க ரொம்ப பசியோட இருப்பீங்க. உங்களுடைய சொந்த குழந்தைகளோட சதை ரத்தத்தை நீங்க சாப்பிட வேண்டி இருக்கும். அந்த காலம் காத்துட்டு இருக்கு.
So this is the civilization, most heinous civilization.
இதுதான் நாகரிகம், ரொம்ப வெறுக்கத்தக்க கொடூரமான ஒரு நாகரிகம்.
It can only be saved by spreading this Krishna consciousness movement. Otherwise, there is no way. It's so sinful civilization.
இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புறதுனால மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும். வேற வழியே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பாவகரமான நாகரிகமா இருக்கு.
Therefore, our first restriction is no meat eating. The most sinful act, meat eating, or intoxication, drinking, gambling and illicit sex.
அதனாலதான் நம்மளுடைய முதல் கட்டுப்பாடு மாமிசம் சாப்பிடக்கூடாது. அது ரொம்ப பாவகரமான ஒரு செயல். மாமிசம் சாப்பிட்றதோ, போதை பழக்கமோ, சூதாட்டமோ, தகாத பாலுறவோ கூடாது.
These are the four pillars of sinful life. So unless you stop, you break these four pillars, how you can think of God? God is not so cheap.
இதெல்லாம் பாவ வாழ்க்கையோட தூண்கள். நீங்க இதை நிறுத்தல அப்படின்னா இந்த நான்கு தூண்களை உடைச்சிருவீங்க. எப்படி உங்களால கடவுளை பத்தி சிந்திக்க முடியும்? கடவுள் அவ்வளவு மலிவானவர் அல்ல.
The rascal said, you can do whatever you like. I give you, I push your eyes and you become, you see God.
இந்த அயோக்கியர்கள் சொல்றாங்க, நீங்க என்ன வேணா செய்யலாம், நான் உங்க கண்ணை பிடிச்சு அழுத்தினா உங்களால நீங்க கடவுளை பார்க்க முடியும்ன்றாங்க.
You push your nose, you see God.
உங்க மூக்கு அழுத்தினா நீங்க கடவுளை பார்க்கலான்றாங்க.
These nonsense things are going on.
இந்த மாதிரியான அபத்தங்கள் தான் நடந்துட்டு இருக்கு.
But God is not so cheap. He is cheap, very cheap. He is very kind.
ஆனா கடவுள் அவ்வளவு மலிவானவர் அல்ல. அவர் மலிவானவர் தான், ரொம்ப மலிவானவர். அவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர்.
But we want to remain sinful, that we cannot see God.
ஆனா நம்ம பாவிகளா இருக்கணும்னு விரும்புறோம். அதனால தான் நம்மளால கடவுளை காண முடியல.
Arjun addressed Krishna, பரம் தாம பரம் பிரம்மா பவித்ரம் பரமம் பவா. You are the most pure. So how you can approach God with sinful life? That's not possible.
பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான். அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து சொல்றான், நீரே மிகவும் தூய்மையானவர். அப்படி இருக்கும்போது எப்படி பாவ வாழ்க்கையோட நீங்க கடவுளை அணுக முடியும்? அது சாத்தியமே இல்லை.
That is simply bogus thing. That you keep your sinful life, at the same time you want to see God, you want to talk with God. That is not possible.
அது ரொம்ப போலியான ஒரு விஷயம். உங்க பாவ வாழ்க்கையிலே இருந்துகிட்டு அதே சமயத்துல நீங்க கடவுளை காணணும், கடவுள்கிட்ட பேசணும்னா அது சாத்தியமே இல்லை.
So this point is that if the population of the world becomes sinful, demonic, then nature will not supply you sufficient food.
அதனால இந்த கருத்து என்னன்னா, உலக மக்கள் ரொம்ப பாபகரமானவர்களா அசுரர்களா ஆயிட்டாங்கன்னா இயற்கை போதுமான உணவை கொடுக்காது. இயற்கை எல்லாத்தையும் முடிச்சிடும்.
We have got experience in India. We have seen some years there is overproduction of mango.
நமக்கு இதுல அனுபவம் இருக்கு. சில சமயத்துல இந்தியாவில மாம்பழம் வந்து ரொம்ப அதிகமா உற்பத்தி ஆயிடும்.
People very cheap. Everyone can purchase.
ரொம்ப மலிவா இருக்கும், எல்லாரும் வாங்குற மாதிரி இருக்கும்.
And sometimes there is no supply. Some year.
சில வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா மாம்பழமே இருக்காது, ரொம்ப குறைவா இருக்கும்.
Similarly, food grains also. Some year there is over supply of food grains. And sometimes there is scanty supply.
அதே மாதிரி தான் உணவு தானியங்களும். சில வருஷங்கள் ரொம்ப அதிகமான உற்பத்தி இருக்கும், சில வருடங்கள் ரொம்ப குறைவா இருக்கும்.
Now, this supply of food grains, fruits and everything, even milk, in our new Vrindavan, because the cows feel very safe, they give us sufficient milk. That is our experience.
இப்போ இந்த உணவு உற்பத்தியா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், எல்லாமே பால் கூட நியூ விருந்தாவனத்துல அங்க இருக்கிற பசுக்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பா உணர்றதால போதுமான பால் கொடுக்குது. அதுதான் நம்முடைய அனுபவம்.
So you keep things in order according to the Vedic injunction. You get sufficient food. There is no question of scarcity.
அதனால விஷயங்களை எல்லாத்தையும் வேத உபதேசங்களின்படி நீங்க முறையா வச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமான உணவு உங்களுக்கு கிடைக்கும். பற்றாக்குறைன்ற கேள்விக்கே இடம் கிடையாது.
But if you become sinful, demons, then the nature's food supply will be ultimately stopped.
ஆனா நீங்க பாவியா இருக்கீங்க, அசுரர்கள் ஆயிட்டீங்கன்னா இயற்கை கொடுக்கிற உணவெல்லாம் இறுதியில நின்னே போயிடும்.
You can produce your food in the factory. You cannot do that.
உங்களால உணவை தொழிற்சாலையில உருவாக்க முடியுமா? உங்களால அது செய்ய முடியாது.
You can produce motor cars to consume all the petroleum within the earth and then you become no petrol.
நீங்க மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்து பூமியில இருக்கிற எல்லா எரிபொருளையும் வேணா செலவழிக்கலாம், அதுக்கப்புறம் பெட்ரோலே இல்லாம இருப்பீங்க.
Then throw all these motor cars unless you find out some other energy.
வேற ஏதாவது எரிசக்தி அவங்க கண்டுபிடிக்கலன்னா இந்த எல்லா மோட்டார் வாகனங்களையும் அவங்க தூக்கி எரிய வேண்டியதான்.
That you can do. You can make things topsy-turvy.
அதெல்லாம் நீங்க செய்யலாம், தலைகீழா பண்றதெல்லாம் செய்வீங்க.
But by your so-called scientific advancement, you cannot increase stop non-production. That you cannot.
ஆனா உங்களுடைய இந்த பேரளவிலான விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக நீங்க உணவு உற்பத்தி நிறுத்தப்படுறத நிறுத்த முடியாது.
So there was such a time because Prithu Maharaj's father was a demon. He stopped all religious activities. Therefore people became demonic and there was restriction of food supply.
அந்த மாதிரி காலம் முன்னாடி இருந்தது. பிரித்து மகாராஜருடைய தந்தையான வேணன் ரொம்ப அசுரனா இருந்ததால தான் எல்லா மத சடங்குகளும் நிறுத்தப்பட்டது. மக்கள் அசுரர்கள் ஆனாங்க, உணவு உற்பத்திகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டது.
Then Prithu Maharaj made arrangement and there was sufficient food stock. Dugdhi imam ausadhi vipra trinayam saushattam.
அதன் பிறகு பிரித்து மகாராஜர் போதுமான உணவு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்தார். துக்தேமாம் ஓஷதீர் விப்ராஸ் தேனயாம் ச உஷத்தமாக.
சின்ஸ் பிரித்து மகாராஜ் அரேஞ்ச் தி ஹோல் சொசைட்டி டு பி ரிலிஜியஸ் டு பி காட் கான்சியஸ் எவ்ரி திங் பிகம் பியூட்டிஃபுல்.
பிரித்துமாராஜர் மொத்த சமுதாயமும் கடவுளை சார்ந்து மதம் சார்ந்த வாழ்க்கை கடவுள் உணர்வோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாத்தையும் ஏற்பாடு செய்த உடனே எல்லாமே ரொம்ப அழகா மாறிடுச்சு.
This can be done even now. If people become Krishna conscious, the whole world will become beautiful, Vaikuntha, without any anxiety.
இதை இப்பவும் கூட செய்ய முடியும். மக்கள் கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டாங்கன்னா உலகம் மொத்தமும் ரொம்ப அழகாயிடும், வைகுண்டம் ஆயிடும், எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம்.
That is possible because that is nature's law.
அது சாத்தியம், ஏன்னா அதுதான் இயற்கையின் சட்டம்.
Just like if you become criminal, the state police force will always harass you.
இப்போ நீங்க குற்றவாளி ஆயிட்டீங்கன்னா காவல்துறையினர் உங்களை எப்பவும் துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க.
You cannot get out of it.
உங்களால அதுல இருந்து விடுபட முடியாது, அவங்க தொந்தரவு பண்ணிட்டே தான் இருப்பாங்க.
But that is expensive job for the government, because it requires extra police, extra management, extra everything.
ஆனா அது அரசாங்கத்துக்கு ரொம்ப அதிகம் செலவு பண்ண வேண்டிய விஷயமாயிடுது. ஏன்னா அதிகமான காவல்துறையினர் தேவைப்படுறாங்க, அதிகமான நிர்வாகம் எல்லாமே அதிகமாகுது.
But if the people become honest, God conscious, so many expenditure will be reduced.
ஆனால் மக்கள் நேர்மையானவர்களா கடவுள் உணர்வு உள்ளவங்களா இருந்தாங்கன்னா எத்தனையோ செலவுகள் குறைக்கப்படும்.
And money will be saved for spreading Krishna consciousness or for Krishna service.
கிருஷ்ண உணர்வு பிரச்சாரத்துக்கோ கிருஷ்ண சேவைக்கோ இந்த பணம் சேமிக்கப்படும்.
Then the whole world will become exactly as it was in the Prithu Maharaja's day.
அதன் பிறகு இந்த உலகம் மொத்தமும் பிரித்து மகாராஜருடைய காலத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆயிடும்.
So Prithu Maharaj was very nice king.
So பிரித்து மகாராஜர் ரொம்ப நல்ல ஒரு மன்னர்.
He not only helped producing enough foodstuff, but he was examining each man whether he is employed or not.
போதுமான உணவு உற்பத்தி பார்த்தது மட்டும் இல்லாம அவர் ஒவ்வொரு நபருக்கும் வேலை இருக்கா, அவங்க வேலையில ஈடுபடுறாங்களான்றதையும் கவனிச்சார்.
There was no unemployment in Prithu Maharaj's time.
பிரித்து மகாராஜருடைய காலத்துல வேலை இல்லா திண்டாட்டமே கிடையாது.
Everyone must have employment, engagement.
ஒவ்வொருத்தரும் வேலை செய்தே ஆகணும், வேலையில் ஈடுபட்டாகணும்.
Nowadays, in spite of so much advancement of science, there are thousands and thousands of unemployed people.
இன்னைய காலகட்டத்தில் இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி இருந்தும் கூட ஆயிரம் ஆயிரம் மக்கள் வேலை இல்லாதவர்களா தான் இருக்காங்க.
They have no sufficient engagement.
அவங்களுக்கு போதுமான வேலை இல்லாம இருக்கு.
Of course, in your country, although there is employment,
உறுதியா உங்க நாட்டில் வேலை வாய்ப்புகள் இருக்கு.
They are denied to accept employment. In India, for employment, there is employment bureau by the government.
வேலை வாய்ப்புகளை ஏற்க இங்க மறுக்கிறாங்க. ஆனா இந்தியாவில் இந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு ஒரு தனி குழு இருக்கு.
So if you go to any employment bureau, you will find thousands of men are standing in line to get a job.
அந்த வேலை வாய்ப்பு வழங்குற அலுவலகங்களுக்கு நீங்க எங்க போனாலும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வேலைக்காக வரிசையில் நிக்கிறத நீங்க பார்க்கலாம்.
Unemployment.
வேலை இல்லா திண்டாட்டம்.
It is the duty of the government to see that nobody is unemployed. Everyone must have some means of earning.
அரசாங்கத்துடைய கடமையே யாருக்கும் வேலை இல்லாம இருக்கா அப்படின்றத பார்க்கணும். எல்லாருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்.
That is good government. So Prithu Maharaj did it.
அதுதான் நல்ல அரசாங்கம். பிரித்து மகாராஜர் அதை செஞ்சார்.
The Brahmins, not that a Brahmin will be employed as a Shudra. No. A Brahmin must be employed as Brahmin. A Kshatriya must be employed for Kshatriya. A Vaishya must be employed for Vaishya and Sudra. That was the system.
Brahmanargala, Sudrargala, Velayil Eedupaduthuradilla. Brahmanargala, Brahmanargala, Velayil Eedupaduthanum. Kshatriyargala, Kshatriyargala, Velayil Eedupaduthanum. Vaishyargala, Vaishyar Velayil Eedupaduthanum. Adhudhaan Muraiya irundhathu.
The Brahmins are rejected in the present society because they have no more interest in religious activities.
Tarkala samudayathile brahmanargal niragarikkapadranga. Yena madha sadangugal saranda seyalgalile avangalukku virupam illama poiduchu.
They don't care for the shastra, sadhu. No, don't care. They simply sense girl. Dhyakhyam kutumma bharanam.
Sasram, sadhu, அதை பத்தி எல்லாம் அவங்க அக்கறை கொள்றதே இல்ல, அதை பத்தி அவங்க சிந்திக்கிறதே இல்ல. அவங்க வெறும் புலன் இன்பத்தில் ஈடுபடணும், அவ்வளவுதான். தாக்ஷம் குடும்ப பரணம்
உதரம் பரிதா. At the present moment, people will be satisfied, just like animal. If animal has got sufficient food to fill up the belly and sufficient arrangement for sex, then he is satisfied. He doesn't want anything.
தற்காலத்தில் மக்கள் எப்படி திருப்தி அடைகிறாங்கன்னா, ஒரு மிருக மாதிரி. மிருகத்துக்கு வயித்த நிரப்புறதுக்கு போதுமான உணவும் பாலுறவுக்கான ஏற்பாடும் இருந்தா போதும், அதை திருப்தி அடைஞ்சிடும். அதுக்கு வேற எதுவும் விருப்பம் இல்லை.
So man has become like that.
இப்ப மனிதனும் அந்த மாதிரி தான் ஆயிட்டான்.
If his belly is filled up with some rubbish thing and he is free to have sex life, then he thinks my life is perfect. No.
அவனுடைய வயிறு எல்லா அபத்தங்களாலையும் நிரப்பப்பட்டிருக்கு. அவன் இப்போ நான் பாலுறவுல ஈடுபடுறதுக்கும் சுதந்திரமா இருக்கேன்னு நினைக்கிறான். இதுதான் என் வாழ்க்கையின் பக்குவ நிலைன்னு நினைக்கிறான்.
And more perfect life, dhyakhyam kutumma bharanam. In this age, if one man can maintain his wife and children, he will be considered a great man.
அதைவிட ஒரு பூரணமான வாழ்க்கைனா தாக்ஷம் குடும்ப பரணம். இந்த யுகத்தில் ஒருத்தன் மனைவி குழந்தைகளை பராமரிச்சிட்டான் அப்படின்னா அது ரொம்ப பெரிய சாதனையா கருதப்படுது.
He is so able, that is maintaining his wife and children. Maintaining wife and children, they even cats and dogs and do.
அவர் ரொம்ப பெரிய ஆளுங்க, அவர் மனைவி குழந்தைகள் எல்லாம் பராமரிக்கிறாருன்னு பாராட்டுவாங்க. மனைவி குழந்தைகளை பராமரிக்கிறது நாய்கள் பூனைகள் கூட செய்யுதே.
But in this age, if a man can maintain his wife and children, he will be considered a very expert.
ஆனாலும் இந்த யுகத்துல ஒரு மனிதன் மனைவி குழந்தைகள் எல்லாம் பராமரிச்சிட்டான்னா அவன் ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவனா கருதப்படுறான்.
Because most people will have no wife, no children.
ஏன்னா அதிகப்படியான மக்களுக்கு மனைவியோ குழந்தைகளோ இருக்க மாட்டாங்க.
This is the age.
இதுதான் இந்த காலம்.
So, more you become sinful, the more you become irresponsible, the more you become godless, these things are habit.
எந்த அளவுக்கு நீங்க அதிகம் பாவி ஆகுறீங்களோ, எந்த அளவுக்கு அதிகம் பொறுப்பற்றவர்களாகிறீங்களோ, எந்த அளவுக்கு இறை உணர்வு இல்லாம இருக்கீங்களோ, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு.
Thank you.
மிக்க நன்றி.